அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். இலங்கையின் உள்நாட்டுப் போரில் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றது இனப்படுகொலையே என்று கூறும் தீர்மானம் வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். இந்த நேரத்தில் ஏன் இந்த தீர்மானம் என்பது குறித்து வடமாகாண முதல்வர் அளித்த விளக்கம்.
உண்மையை உரைப்பதற்கு நேரகாலங்கள் தேவையில்லை, நீதியை பெறுவதற்கு நீண்ட நேரம் நிற்க வேண்டும் என்று கடப்பாடு ஒன்றில்லை. ஆனால் இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய நிச்சயமான நல்ல நேரம் இதுதான் என்பதுதான் என்னுடைய கருத்து.
இந்த தீர்மானம் குறித்து இலங்கை அரசு வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்கள், இதனால் எத்தகைய பலன்கள் உருவாகும் என்பது குறித்த ஒரு ஆய்வு, பிறகு இந்திய தலைநகர் புதுடில்லியில் ஊழல் எதிர்ப்பு கட்சியான ஆம் ஆத்மி கட்சி மிக பெரும் வெற்றி பெற்றுள்ளது குறித்த செய்திகள். ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குவோர் எல் ஆர் ஜெகதீசன் மற்றும் புனிதசீலன் பிரதீபன்.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுவால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பெண்மணி கைலா ஜீன் முல்லர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா உறுதி செய்திருக்கிறார். 26 வயதான துண்டு நிறுவன ஊழியரது கொலைக்கு காரணமானவர்களை அமெரிக்கா நீதியின் முன் கொண்டு வந்து நிறுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவர் ஜோர்டானின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்லாமிய அரசு கடந்த வெள்ளிக்கிழமை அமைப்பு தெரிவித்திருந்தது. ஆனால் அதை உறுதிப்படுத்துவதற்கான சாட்சியங்களை தங்கள் காணவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் அப்போது தெரிவித்து வந்தனர். தனது மகளின் மரணம் தொடர்பில் தாங்கள் நொறுங்கிவிட்டதாக தெரிவித்திருக்கும் முல்லரின் பெற்றோர், தமது மகள் உதவி தேவைப்படுபவர்களின் சேவைக்காக தனது ஒட்டுமொத்த வாழ்வையும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.
எகிப்தின் இரண்டாவது பெரிய நகரான அலெக்சாண்ட்ரியாவில் போலீஸ் நிலையங்கள் மீது உள்நாட்டில் செய்யப்பட்ட 3 குண்டுகள் வீசப்பட்டதில் 10 பேர் காயமடைந்திருக்கின்றனர். நகரின் மேற்கே இடம்பெற்ற மேலும் 2 குண்டுவெடிப்பு சம்பவங்களில் பேருந்து ஒன்று சேதமடைந்ததாக பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்தார். புரட்சிகர தண்டனை குழு என தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதாக கூறும் குழுவினரே இந்த குண்டு தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக கூறப்படுகிறது.
இஸ்லாமிய அரசு தீவிரவாத அமைப்புக்கு எதிரான தமது தாக்குதல் முன்னெடுப்பு குறித்து அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியிடமிருந்து மறைமுகமான செய்தி பரிமாற்றம் தமக்கு வந்திருப்பதாக சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் தெரிவித்திருக்கிறார்.
The same areas are shelling Damascus every day. If we can prevent the food from accessing those areas.
கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்கள் துவங்கியது முதல் சிரிய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் நேரடியாக பேசவில்லை என்று பிபிசி கடித்த செவ்வியில் ஆசாத் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஈராக் உள்ளிட்ட 3ஆம் தரப்பார் வழியாக டமாஸ்கஸுக்கு தகவல்கள் பரிமாறப்பட்டதாகவும் அவர் உறுதி செய்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக சிரிய அரசு எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக தனது ராணுவம் முன்னெடுத்து வரும் தாக்குதலில் பீப்பாய் குண்டுகளை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை ஆசாத் மறுத்திருக்கிறார்.
தென் சூடானில் அண்மையில் கொண்டுவரப்பட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறி மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய் வளம் மிக்க நகரான பென்யூவில் உள்ள அரசு நிலைகளை இலக்கு வைத்து கிளர்ச்சியாளர்கள் எரிகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் பிரெஞ்சு செய்தி நிறுவனத்திடம் கூறினார். கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி பல புதிய ஒப்பந்தங்களை உள்ளடக்கிய யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று அதிபர் சல்வாகிர் மற்றும் அவருடைய முன்னாள் துணைத் தலைவர் ராய்கா மச்சார் ஆகியோருக்கிடையில் கைச்சாத்திடப்பட்டது.
உக்ரைனின் கிழக்கு நகரான கிரமடோஸ்க் நகரில் இருக்கும் உக்ரைன் ராணுவ அலுவலகங்கள் மீது உக்ரைன் அரசு எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்கள் ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு அரசு குற்றம் சுமத்தியிருக்கிறது. இதில் குறைந்தது 5 சிவிலியன்கள் கொல்லப்பட்டதாகவும் அது கூறுகிறது. ஆனால் இந்த நகரில் தாங்கள் தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என்று கிளர்ச்சியாளர்கள் மறுத்திருக்கிறார்கள். நாட்டின் தெற்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் டெபாஸ்கோ பகுதியை தாங்கள் சுற்றி வளைத்து விட்டதாக கிளர்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அங்குள்ள சுமார் 6000 உக்ரைன் ராணுவத்தினருக்கான கடைசி போக்குவரத்து வசதியையும் தாங்கள் தடுத்து விட்டதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புதன்கிழமை நாளை நடக்கவிருக்கும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக தங்களின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் 2 தரப்பும் ஆர்வம் காட்டுவதை ஒட்டி இந்த தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன.
20 வருடங்களுக்கு முன்னர் தமது பிறந்த குழந்தைகள் இடம் மாறியது குறித்த வழக்கில் 2 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பீட்டை அந்த இரு குடும்பத்தினரும் வென்றுள்ளனர். இந்த இழப்பீட்டுத் தொகையை கான் பகுதியில் அந்த குழந்தைகள் பிறந்த மகப்பேறு மருத்துவமனையை அளிக்க வேண்டும் என தெற்கு பிரான்சில் உள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த குழந்தைகள் தற்போது வளர்ந்த பெண்களாக அவர்களது பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடன் உள்ளனர். குழந்தைகளின் சருமத்தின் நிறம் மற்றும் முடியின் நீளம் ஆகியன வேறுபட்டு இருந்ததால் தாய்மார்கள் இருவரும் இந்த சந்தேக ஆரம்பத்திலிருந்தே தெரிவித்து வந்தனர்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தில் இனப்படுகொலை நடந்திருப்பதாக கூறும் தீர்மானத்தை வடமாகாண சபையின் முதல்வர் அவையில் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கின்றார். போரின் இறுதிக்கட்டத்தில் பல ஆயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக செயற்பாட்டாளர்களும் மனித உரிமை அமைப்புகளும் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இத்தொடர்பிலான செய்திகளுடன் நமது ஓவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இறுதி நேர யுத்தத்தின் போது இலங்கையில் இன அழிப்பே நடைபெற்றது என்பதை சுட்டிக்காட்டும் பிரேரணை ஒன்று வடமாகாண சபையில் இன்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதனை வடமாகாண முதலமைச்சர் முன்னாள் நீதியரசர் விக்னேசன் அவர்கள் சபையில் முன்மொழிந்திருந்தார். இனப்படுகொலையிலிருந்து தமிழ் மக்களை காப்பதற்கு சர்வதேச பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த பிரேரணையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடமாகாண சபை உறுப்பினருமாகிய எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் கடந்த வருடம் சபையில் சமர்ப்பித்த போது இனப்படுகொலை நடைபெற்றது என்ற குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் கிடையாது, அதனை சபையில் சமர்ப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் இதுவல்ல என்ற வகையில் காரணங்கள் கூறப்பட்டிருந்தது. அதனையொட்டி கடும் வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்று அந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்படாமலேயே இருந்தது. இந்த பின்னணியிலேயே இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலையே என தெரிவித்து அதே பிரேரணையை முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் உறுப்பினர் சிவாஜிலிங்கத்தின் ஒப்புதலுடன் சபையில் இன்று சமர்ப்பித்திருந்தார். சட்ட ரீதியான காரணங்களுக்காக இந்த பிரேரணையை ஆங்கில மொழியில் சபையில் சமர்ப்பிப்பதாகவும் விரைவில் அதன் தமிழ் சிங்கள மொழியாக்கங்கள் வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் சபையில் குறிப்பிட்டிருந்தார்.
இதுவரை காலமும் இலங்கையில் நடந்த சதி காரியங்கள் பல எவ்வாறு சர்வதேச சட்டத்தின் சரத்துக்களின் கீழ் சந்தேகமில்லாமல் இன அழிப்பு என்று ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்பதை இந்த பிரேரணையானது எடுத்து எம்புவதாய் அமைகின்றது. பலர் இதனை இந்த தருணத்தில் கொண்டு வர வேண்டுமா என்று கேட்பார்கள். நாங்களே உவந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிவிட்டு அதனை உரசி பார்ப்பது போல் இந்த உபாயம் அமையாதா என்று கேட்பார்கள். உண்மையை உரைப்பதற்கு நேரகாலங்கள் தேவையில்லை. நீதியை பெறுவதற்கு நீண்ட நேரம் நிற்க வேண்டும் என்று கடப்பாடு ஒன்றில்லை. ஆனால் இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய நிச்சயமான நல்ல நேரம் இதுதான் என்பதுதான் என்னுடைய கருத்து.
இந்த பிரேரணை குறித்து தமிழில் விசேட அறிக்கை ஒன்றை சபையில் வாசித்ததுடன் நீண்ட விளக்கத்துடன் கூடிய பிரேரணையை ஆங்கில மொழியில் அவர் சமர்ப்பித்தார். பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 30 உறுப்பினர்களும் எழுந்து நின்று அதனை வழிமொழிந்தனர். ஆயினும் பிரேரணையில் இபிடிபி கட்சியை தொடர்புபடுத்தி தெரிவிக்கப்பட்டிருந்த விடயத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்று அந்த கட்சியை சார்ந்தவரும் எதிர்கட்சி தலைவருமாகிய தவரசா அவர்கள் கேட்டிருந்தார். எனினும் அதற்கு மறுப்பு தெரிவித்த முதலமைச்சர் இபிடிபி கட்சியின் பெயரை மாத்திரம் நீக்குவதற்கு உடன்பட்டு அதனை நீக்கியதை அடுத்து எதிர்கட்சி தலைவரும் பிரேரணையை ஆதரித்திருந்தார். அதன் பின்னர் பிரேரணை சபையில் நிறைவேற்றப்பட்டது. இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான அறிக்கை திட்டமிட்டபடி வரும் மார்ச் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும், இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலையே என்பதால் அந்த அறிக்கை பின்புடப்படக்கூடாது என்பதையும் இந்த பிரேரணை வலியுறுத்தி இருக்கின்றது.
1972 ஆண்டின் அரசியல் யாப்பினால் தமிழ் மக்களை நிர்கதிக்குள்ளாக்கினார்கள் சிங்கள அரசியல்வாதிகள். இதனை சிங்கள மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஆவணமாகவே இந்த பிரேரணையை கொண்டு வந்துள்ளேன். இன்றைய சூழ்நிலையில் ராணுவ முகாம்கள் அப்புறப்படுத்தப்படாவிடில், ஜெனிவா தீர்மானம் உரிய காலத்தில் உண்மையை உரைக்காவிடில், எமது தமிழ் மக்களின் பாடு எவ்வாறு அமையப் போகின்றது என்பதையும் கட்டியம் கூறும் கருத்து மிகுந்த ஆவணமாகவே இந்த பிரேரணையை இந்த மதிப்புசால் சபை முன்னே பிரேரிக்கின்றேன்
என தெரிவித்த முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் ஏமாற்றுதலை அரசியலாக கொள்ளாமல் உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு உயர்ந்த அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று புதிய அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கின்றார்.
புதிய அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், இன்றைய நிலையை, இதுவரை தமிழ் மக்கள் அனுபவித்த நிலையை, இன்னல்களை, இடர்களை சிங்கள மக்களிடம் எடுத்து கூறி நாம் இந்நாட்டில் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க எண்ணியுள்ளோம். நாம் வடகிழக்கில் ராணுவ முகாம்களை ஒரு சில கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் மட்டும் நிலைநிறுத்த உள்ளோம். மற்ற இடங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வாபஸ் பெற்று மேலதிகமாய் உள்ள ராணுவத்தினரை குடியியல் வாழ்க்கைக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம். சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் சேர்ந்து சகோதரத்துவத்துடன் எமக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை ஏன் உருவாக்க முன்வருகின்றீர்கள் இல்லை என்று அவர்களிடம் கேட்கின்றேன்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
செய்திகளை தந்தவர் நமது உவனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். போரின் இறுதிக்கட்டத்தில் நடைபெற்ற விடயங்கள் குறித்து சுயாதீன சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை மஹிந்த ராஜபக்ஷ அரசு தொடர்ந்து எதிர்த்தும் நிராகரித்தும் வந்திருக்கிறது. புதிய அரசும் இனப்படுகொலை என்ற சொல்லை கடுமையாக எதிர்க்கிறது. இதுகுறித்த செய்திகளுடன் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது என்று கூறி வடமாகாண சபை நிறைவேற்றியுள்ள தீர்மானத்தை மத்திய அரசு நிராகரிக்கிறது என்று அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் ராஜித சேனாரத்ன பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
Actually, as a government, we can never accept that there was any genocide as such. And we know how many Tamils have been at the last stage themselves.
ஒரு அரசு என்கிற வகையில் இனப்படுகொலை ஒன்று இலங்கையில் நடைபெற்றது என்பதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இறுதிக்கட்ட போரின் பொழுது எவ்வளவு தமிழர்கள் எமது இராணுவத்தால் காப்பாற்றப்பட்டார்கள் என்பது எமக்கு தெரியும். சிலர் அட்டூழியங்களை செய்தனர் என்பது சரியென்றாலும் அதெல்லாம் இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மேலும் இனப்படுகொலை என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பது வடமாகாண முதல்வரும் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியுமான விக்னேஸ்வரன் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் கடந்த முறை இதே தீர்மானம் மாகாண சபையில் வந்தபொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத முதல்வர் இப்பொழுது எப்படி அதை ஏற்றார் என்பது புரியவில்லை. இறுதிக்கட்ட போரின் பொழுது சில அட்டூழியங்கள் நடைபெற்றன என்று கூறப்படுவது குறித்து விசாரிக்க சர்வதேச நடைமுறைகளுக்கு அமைய ஏற்புடைய வகையில் உள்நாட்டிலேயே விசாரணை ஒன்று நடத்தப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது என்ற இலங்கை அரசின் பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்னவிடம், இறுதிகட்ட போரின் பொழுது ஏராளமானோர் உயிரிழந்தனர் என்பது உண்மையே என்று ஐநா உட்பட பல அமைப்புகள் தெரிவித்துள்ளனவே என்று கேட்டபொழுது பதிலளித்த அவர்,
the war reason was that the LTT and Mr. Prabhakaran
அதற்கு முக்கிய காரணம் விடுதலை புலிகளும் பிரபாகரன் அவர்களும் பொதுமக்களை போரின் பொழுது மனித கேடயங்களாக பயன்படுத்தியதுதான். அதனாலேயே பெருமளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆனால் அதெல்லாம் இனப்படுகொலையாகாது. புலிகள் அவர்களை தெரிந்தே மனித கேடயங்களாக பயன்படுத்தினார்கள். இறுதிக்கட்ட போரில் இரு தரப்பிலும் பலர் கொல்லப்பட்டனர். உள்நாட்டு போர் என்பதால் தமிழர்கள் மட்டுமல்ல பாதுகாப்பு படையினரும் இதில் உயிரிழந்தார்கள். எனவே வட மாகாண சபை நிறைவேற்றியுள்ள தீர்மானத்தில் இருக்கும் இனப்படுகொலை என்கின்ற வார்த்தையை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். போர் முடிந்த பிறகு எந்த தமிழ் அரசியல் தலைவரும் இனப்படுகொலை என்று கூறப்படுவது குறித்து என்னுடனோ அரசுடனோ விவாதிக்கவில்லை. எனவே இனப்படுகொலை என்று கூறி இயற்றப்பட்டுள்ள வடமாகாண சபையின் தீர்மானத்தை நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம் என்றார் இலங்கை அரசின் பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் ராஜித சேனாரத்ன.
செய்திகளை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இந்த தீர்மானத்தை இந்த தருணத்தில் நிறைவேற்ற வேண்டிய தேவை என்ன என்றும் இதனால் எத்தகைய தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறித்தும் அமெரிக்காவில் உள்ள இலங்கை ஆய்வாளர் கீத பொன்கலன் அவர்களிடம் பேசினார் மணிவண்ணன்.
இந்த தீர்மானத்தினுடைய பிரதானமான பிரச்சினை இது ஒரு குழப்பகரமான சமிஞ்சையை கொழும்புக்கும் தமிழ் மக்களுக்கும் அனுப்புகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இந்த தீர்மானத்தினுடைய உள்ளார்ந்த அம்சங்கள் பற்றிய வாத பிரதிவாதங்களுக்கு புறம்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய ஜனாதிபதிக்கு ஆதரவு அளித்திருந்தது. அதற்கு புறம்பாக முதல் தடவையாக சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அரசாங்கத்துடன் சேர்ந்து செயல்பட்டு சில நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு போக்கை வழிகாட்டியிருந்தார்கள். இப்பொழுது அதற்கு முற்று முழுதாக எதிரான ஒரு போக்கு என்ற வகையில் வடமாகாணத்தில் இந்த விதமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற போது தேர்தலில் அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சில நன்மைகளை இழந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏனெனில் இது முரண்பாட்டு நோக்கிய ஒரு போக்காக காணப்படுகின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உடனடியாக தேவைப்படுவது அவர்களுடைய நாளாந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது என்பது ஆகும். ஆகவே அரசாங்கம் சில சாதகமான சமிஞ்சைகளை அனுப்பியிருக்கின்றது. ஆளுநரை மாற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கோரிக்கையாக இருந்து வந்திருக்கின்றது. அது நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதுக்கு புறம்பாக மேலும் சில சாதகமான மாற்றங்களை அரசாங்கம் செய்திருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். அத்தகைய நிலையில் உடனடியாக நாளாந்த வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த போக்குக்கு மேலும் சாதகமான சில சமிஞ்சைகளை அனுப்ப வேண்டிய ஒரு அவசியம் இருந்திருக்கும். ஆகவே அந்த வகையில் இது பிரச்சனைக்குரிய ஒரு தீர்மானம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த தருணத்தில்.
அப்படி என்றால் ஏன் அவர்கள் இந்த தீர்மானத்தை எதற்காக எந்த
அரசியல் நிர்பந்தங்களுக்காக எடுத்தார்கள் என்ற கேள்வி பலரது உள்ளத்திலும் எழுகிறது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பல்வேறு செயல்பாடுகளையும் ஒரு ரேஷனலைஸ் பண்ணுவது என்பது சற்று கடினமான விடயம். மிக தீவிரமான மட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானங்களை மேற்கொள்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்ற பின்னணியில் ஜெனீவாவில் தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்படாமல் இருக்கலாம், அல்லது சர்வதேச விசாரணை என்கின்ற விடயம் பலவீனமடையலாம் என்ற ஒரு அச்சம் இருந்திருக்கலாம். அதன் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கான ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதற்கு புறம்பாக முதலமைச்சர் இதுவரை காலமும் அதனை தாமதப்படுத்திவிட்டு ஒரு பாதகமான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்திருப்பதும் ஒரு குழப்பகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது என்று நான் நினைக்கின்றேன்.
சரி, நீங்கள் ஜெனீவாவை பற்றி சொன்னீர்கள். ஆனால் இந்த புதிய அரசு வந்த பிறகு ஆளுநர் மாற்றம் மற்றும் தலைமைச் செயலர் மாற்றம் போன்றவைகள் நடந்திருக்கின்றன. ஆனால் வடமாகாணத்திலே இராணுவ பிரசன்னம் என்பது குறைக்கப்படாது என்று பாதுகாப்பு அமைச்சர் சொன்னதாக சில நாட்களுக்கு முன்னர் செய்திகள் வந்தன. எனவே தமிழ் மக்களின் முழுமையான கோரிக்கைகள் வடமாகாணம் வந்து இராணுவமயமற்றதாக ஆக்கப்பட வேண்டும், பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு வலயங்கள் அகற்றப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளுக்காக இதை ஒரு பேரம் பேசும் ஒரு விஷயமாக இதை வடமாகாண சபை முன்வைக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள். அதிலே உண்மை இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா?
பேரம் பேசுவதாக இருந்தால் இதனை ஒரு பயமுறுத்துகின்ற ஆயுதமாக அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது பயன்படாமல் இருக்கின்ற போது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். அந்த விதமான ஒரு செயல்பாடு இடம்பெற்றதாக நான் கருதவில்லை. அதற்கு புறமாக வடமாகாணத்தில் இராணுவத்தினுடைய பிரசன்னத்தை குறைப்பது, உயர் பாதுகாப்பு வலயங்களை நீக்குவது என்ற விடயத்தில் என்ன சொல்கின்றார்கள் என்பதிலும் பார்க்க என்ன செய்கின்றார்கள் என்ற விடயத்தில் தமிழ் மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் அரசாங்கத்துக்கு தென்னிலங்கையில் ஒரு அழுத்தம் காணப்படுகின்றது, கூடுதலான விட்டுக் கொடுப்புகளை செய்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆகவே அரசியல் நோக்கில் பல்வேறு தலைவர்களும் பல்வேறு விடயங்களை கூறலாம். உதாரணமாக இந்த கடைசியாக கூறப்பட்ட விடயம் ஒரு கீழ்மட்டத்திலான அமைச்சர் மட்டத்தில் இருந்து கூறப்பட்ட விடயம் என்று நான் நினைக்கின்றேன். உயர்மட்டத்தில் கூறப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் அரசாங்கம் என்ன செய்கின்றது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம்.
பேராசிரியர் கீதா புன்கலன் அளித்த சுவிக்கெட்டுகள். கொழும்பு துறைமுக வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதா அல்லது நிறுத்திவிடுவதா என்பது தொடர்பில் இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று துறைமுக கப்பல் விவகாரங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுனா ரணதுங்கா தெரிவித்திருக்கின்றார்.
துறைமுக நகர அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் அமைச்சரவை அனுமதியுடன் நாங்கள் மிகப்பெரிய விசாரணையொன்றை மேற்கொண்டு வருகிறோம். இந்த விசாரணையின் முடிவின்படியே இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பது தொடர்பில் முடிவெடுப்போம். குறிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். அத்தோடு இந்த பகுதியை நிரந்தர கொள்முதலுக்கு சீனா வாங்கியிருந்தால் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய நாட்டின் ஒரு அங்குலத்தை கூட வேறு எவருக்கும் கொடுக்க கூடாது என்பது எனது தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது
என்றார் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க. இதேவேளை கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனரத்ன வெளியிட்ட கருத்து தொடர்பில் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவிடம் கேட்டபோது,
இல்லை, இது தொடர்பில் விசாரணை நடத்தவே அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. குறிப்பாக சீன நிறுவனம் ஒன்றுதான் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. அந்த நிறுவனம் தொடர்பிலும் இந்த விசாரணை ஆராயும். சீனா எமது நட்பு நாடு, அந்த நாட்டுடனும் நாம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளோம்
என கூறினார் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க.
அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க அவர்களின் கருத்துக்களை தோற்றளித்தவர் பிரதீபன் புனித சீலன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். தலைநகர் டெல்லியையும் அதையொட்டிய பகுதிகளையும் அடங்கிய டெல்லி மாநில சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெருவெற்றி பெற்றிருக்கிறது. மொத்த இடங்களில் 95% இடங்களை அது பெற்றிருக்கிறது. சமீப ஆண்டுகளில் எந்த ஒரு கட்சியும் இத்தகைய ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கவில்லை. மேலதிக விவரங்களுடன் நமது டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்த ஆம் ஆத்மி கட்சி சமீப காலத்தில் எந்த ஒரு கட்சியும் பெறாத மிகப்பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 3 இடங்களை தவிர 67 தொகுதிகளில் அது வெற்றி பெற்றுள்ளது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. காங்கிரஸ் கட்சி முழுமையான தோல்வியை சந்தித்தது. வெற்றிக்கு பிறகு ஆதரவாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், மக்கள் இவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்துள்ளார்கள், நான் இந்த தருணத்தில் நமது கட்சியினரிடம் வலியுறுத்துவது என்பது அமைதி காப்பாற்றுங்கள் என்பதை மட்டும்தான். காங்கிரஸ் கட்சியினர் அகந்தை காட்டியதால்தான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அவர்களைப் போல் பாரதிய ஜனதா கட்சியினரும் இப்போது சிக்கி தவிக்கிறார்கள் என்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது கட்சியின் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கிரண்பேடி தேர்தலில் தோல்வி அடைந்தார். அதிலும் கிரண்பேடி போட்டியிட்ட கிருஷ்ணா நகர் தொகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த 20 ஆண்டுகளாக வெற்றிகளை மட்டுமே பெற்று தந்துள்ளது. இந்த அறிவிப்பு வெளியாகிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கிரண்பேடி, அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த வெற்றி அவர்களுக்கு ஓரிரு ஆண்டு உழைப்பில் கிடைத்தது இல்லை, 5 ஆண்டுகள் இதற்காக மட்டும் உழைத்துதான் இதை அவர்கள் பெற்றுள்ளார்கள். என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி முதல்வர் வேட்பாளரான கிரண்பேடி. டெல்லி தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சியில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அஜய் மாக்கானும் தோல்வியை சந்தித்துள்ளார். குறைந்த அளவிலான வெற்றியை மட்டுமே காங்கிரஸ் கட்சி பெறும் என்று யூகிக்கப்பட்ட சமயத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் காங்கிரஸ் கட்சி தடுமாறியுள்ளது. 1998 இருந்து 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று 15 ஆண்டுகள் தொடர்ந்து பதவியில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியும் ஒற்றை இலக்கத்துக்கு குறுகி போய்விட்டது. இதற்கு பொறுப்பேற்று தமது தேசிய பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜய் மாக்கான் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை வழிநடத்த பிரியங்கா காந்தி பொறுப்பேற்று முன்வர வேண்டும் என்று கூறும் பலகைகளை கையில் ஏந்தி காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் அக்கட்சியின் தலைமை அலுவலகம் முன்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசாங்கம் வரும் பிப்ரவரி 14 பதவி ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியாக ஓர் ஆண்டுக்கு முன்னர் இதே தினத்தில்தான் 49 நாட்களுக்கு ஆட்சி பொறுப்பு வகித்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லியின் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலின் பின்னணி குறித்த விவரங்களுடன் மீண்டும் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
கெஜ்ரிவால் 46 வயதான கெஜ்ரிவால் அரசியலுக்கு புதியவர் என்பதே அவரது பெரிய தகுதியாகவும் இருக்கிறது. ஹரியானாவை சேர்ந்த இவர் ஒரு IIT பட்டதாரி, டாடா ஸ்டீல் நிறுவனத்திலும் பிறகு மத்திய அரசின் வருவாய்த்துறை அதிகாரியாகவும் கெஜ்ரிவால் பணிபுரிந்துள்ளார். இளம் வயதிலேயே தனது அரசாங்க வேலையை உதறிவிட்டு சமூக பணியில் ஈடுபட துவங்கினார். அதிலும் மத்திய அரசின் வருவாய்த்துறை அதிகாரியாக பணியாற்றிய காலத்திலேயே கடந்த 1999 பரிவர்தன் என்கிற அரசு சார்பற்ற அமைப்பை உருவாக்க உதவி புரிந்தார். ஊழலுக்கு எதிரான இவரது செயல்பாடுகளுக்கான அங்கீகாரம் 2006 இவருக்கு கிடைத்தது. ராமோன் மெகசேசே விருது இவருக்கு 2006 கிடைத்தது. இருந்தும் இவர் வெளி உலகுக்கு அறிமுகமானது அண்ணா ஹசாரே துவக்கிய ஊழலுக்கு எதிரான போராட்டத்தின்
போதுதான். महिलाओं की सुरक्षा करेंगे, इन्होंने नारा दिया था, बहुत हुआ नारी परवार।
அரசியலுக்கு வரமாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்த கெஜ்ரிவால் 2012 அக்டோபர் 2 அதாவது காந்தி பிறந்த நாளன்று தனி கட்சியை துவக்கினார். இதை அவரின் குருவான அண்ணா ஹசாரே ஆதரிக்கவில்லை. இருந்தும் 2013 நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 70 இடங்களில் 28 இடங்களை அவரது கட்சி கைப்பற்றியது. முதலிடம் பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க மறுத்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை பெற்று கெஜ்ரிவால் முதல்வர் ஆனார். ஆனால் அவர் உறுதியளித்தது போல ஒரு வலுவான ஊழல் தடுப்பு சட்டத்தை நிறைவேற்ற அவரால் முடியவில்லை. இதனால் 49 நாட்களில் அவர் பதவி விலகினார். தொடர்ந்து நடைபெற்ற நாட்டின் மக்களவை தேர்தலில் நரேந்திர மோடியை எதிர்த்து வாரணாசியில் களமிறங்கிய கெஜ்ரிவால் தோல்வியுற்றார். அவரது கட்சியும் பொது தேர்தலில் மோசமாக தோல்வியடைந்தது. பஞ்சாபில் மட்டும் அது 4 இடங்களை வென்றது. டெல்லியில் நின்ற வேட்பாளர்கள் யாரும் வெற்றி பெறவில்லை. மேலும் ஆம் ஆத்மியில் இணைந்த சில தொழிலதிபர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அதன் ஆரம்பகால உறுப்பினர்கள் அடுத்தடுத்து வெளியேறினர். மத்தியில் ஆட்சியை பிடித்த பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆட்சியை பிடிக்க பெருமளவு பணத்தை செலவு செய்தது. ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் கேஜ்ரிவாலுடன் இணைந்து செயல்பட்ட முன்னாள் காவல்துறை அதிகாரி கிரண்பேடியை அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தியது. மோடியும் அமித்ஷாவும் கடுமையாக பிரச்சாரம் செய்தனர். இருந்தும் கேஜ்ரிவாலின் ஆடம்பரம் இல்லாத பிரச்சாரமே டெல்லி மக்களின் மனதை கவர்ந்துள்ளது. மின்சாரம் மற்றும் குடிநீருக்கான கட்டணங்களை குறைப்பேன் போன்ற வாக்குறுதிகளை வழங்கியுள்ள ஆம் ஆத்மி மிக குறைந்த அதிகாரங்களே உள்ள டெல்லி சட்டசபைக்கு கூடுதலான அதிகாரங்களை பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்துள்ளது.
டெல்லியின் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலின் அரசியல் பின்னணி குறித்த விவரங்களை தொகுத்தளித்தவர் ஜெய்குமார் சுதந்திர பாண்டியன். ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய வெற்றிக்கான காரணங்கள் குறித்தும் இந்த வெற்றியானது தேசிய அரசியலில் எத்தகைய தாக்கங்களை உருவாக்கும் என்பது குறித்தும் இந்து குழுமத்தின் தலைவரான என் ராம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
இது வந்து ஒரு புதிய அரசியலுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, பெரிய வெற்றி என்று சொல்லலாம். மோடி அரசாங்கத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ளோ, அதில் டவுட்டே இல்லை. அது ஆன்டி இன்கம்பன்சி செட் இன் என்று கூட சொல்லலாம். அதாவது அவங்களுடைய கொள்கைகள் நடைமுறை நிறைய டிஸ்கண்டென்ட் இருக்காது, அது கிளியரா தெரியுது. அட்லீஸ்ட் அந்த பகுதியில் டெல்லி அந்த ஏரியாஸ்ல ஒரு எஃபெக்டிவ் ஆப்போசிஷன் இருந்தா தே கேன் ஸ்டாப் தி பிஜேபி வேவ்ங்கிறது இது தெளிவாக தெரிந்து விட்டது. லேட்டஸ்ட் ஃபிகர் 67 out of 70, 67 சீட்டு பிஜேபிக்கு 3 தான். இது வந்து வெறும் லோக்கல் எலெக்ஷன் டெல்லியை பொறுத்தவரையில் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது பிரதமர் மோடி அவர்கள் இதுல ரொம்ப ஓபனாக கேம்பெயின் பண்ணார். அவர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க தவிர கிரண் பேடி அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணவில்லை. அதனால இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஒரு பிகினிங் என்று சொல்லலாம்.
நீங்க இப்படி சொன்னா கூட பாஜக சார்பில் பேசுற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்லியில் அவர்கள் வாங்கிய வாக்குகளை அதே அளவுக்கு இந்த முறையும் வாங்கி இருக்கிறார்கள், அதனால் இது வந்து பாஜகவுக்கு தோல்வி என்பதை விட காங்கிரஸ் வாக்குகள் பெருவாரியாக ஆம் ஆத்மி கட்சிக்கு போனதுனாலேயே இவ்வளவு பெரிய வெற்றி அதுக்கு கிடைச்சிருக்குன்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அந்த வாதத்துல உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
அதுல பாதி உண்மை இருக்கு, ஆனா அதுல பாதி இல்லாத உண்மை என்னன்னா, அந்த காங்கிரஸ் சேதமடைந்த அந்த டிக்ளைன் அடைந்த அந்த ஓட்டு வந்து பிஜேபிக்கும் போயிருக்கணும்ல, போகவே இல்லைல்ல. கிட்டத்தட்ட போன தடவை வாங்கின மாதிரி இந்த தடவை வாங்கியிருக்காங்க, அது உண்மை. பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 32%, பட் கேப் வந்து 54% ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் ரீசெண்டாக எங்கேயும் நடந்தது இல்லை. அதனால அவங்க சொல்றதுல நியாயம் என்னவென்றால், அவங்களுடைய ஓட் ஷேர் பாதிக்கப்படவில்லை. ஆனா அவங்க வந்து இன்னும் பிஜேபி கட்சிகள் வந்து சிதறி போகும்போது அவங்களுடைய ஓட் பேங்க் அதில் ஒண்ணுமே எங்களுக்கு வரல. இன்ஃபேக்ட் ஸ்லைட் டிக்ளைன் ஆயிருக்கு இல்ல ஓட் போனதை விட. அதனால அது ஒரு கம்பேரிட்டிவா பார்த்தா அது ஒரு பெரிய அரசியல் தோல்வி தான் நினைக்கிறேன். எதனால அவங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படவில்லை, எதனால வந்து இந்த சூழ்நிலையில் ஆல் தி நான் பிஜேபி ஓட்ஸ் இவங்களுக்கு போயிருக்கு, அதையும் அவங்க யோசிச்சுக்க வேண்டும்ல. ஏதாவது சாக்கு சொல்லலாம் இல்ல, ஆனா இது ஒரு பிகினிங், அதாவது ஒரு அதிருப்தி இருக்கு. அவங்களுடைய நடைமுறை கொள்கைகள் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, அது ஒன்னும் பெரிய சேஞ்ச் சேரவில்லை. வெறும் ஸ்டைல் ஷோ வித்அவுட் சப்ஸ்டன்ஸ் கூட சொல்லலாம்.
இன்னொரு கருத்து என்ன நிலவுதுன்னா, டெல்லி வாக்காளர்கள் ஊழல் எதிர்ப்பு மற்றும் பொதுவான அரசியல் கட்சிகள், ஏற்கனவே இருக்கும் மைய நீரோட்ட அரசியல் கட்சிகள் மீதான வெறுப்பு, இந்த ரெண்டு பார்வையும் கூட இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றதற்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க. நீங்க அப்படி பாக்குறீங்களா?
ஊழலுக்கு எதிராக வந்தது அது கட்டாயமாக இருந்தது. ஆனா ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்க்கணும், அவங்க வந்து பவருக்காக மட்டும் வரலையே, அவர் வந்து குயிக்கா ரிசைன் பண்ணிட்டாரு. அன்னைக்கு எல்லாரும் பெரிய பிளண்டர் என்று சொன்னாங்க, பெரிய தவறு ஏற்பட்டது, அரசியலே அவருக்கு புரியவில்லை என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்றாங்க. அதாவது தே ஆர் நாட் கிரீடி அபவுட் பவர், எனி காஸ்ட் வீல் ஹேங் ஆன் டு அவர் பேர்ஸ், அவங்க அந்த பாதம் அந்த ஆட்டிடியூட் இல்லை, அது அப்ரிஷியேட் பண்றாங்க. அதனால இது இந்த புதிய அரசியல்ல பல அம்சங்கள் இருக்கு, என்னன்னு பாக்கணும் அந்த மேலாம். ஆனா வெறுமை அதாவது ஜென்ரல் டிசாட்டிஸ்பாக்சன் சொல்ல முடியாது, ஏன்னா ஹை டேர்ன் அவுட் நடந்திருக்கு. 67% இது வந்ததுன்னா பிரிட்டி ஹை டேர்ன் அவுட் பை இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓட்டர் டேர்ன் அவுட். அதுல வந்து இவங்க ஹை டேர்ன் அவுட் எலெக்ஷன்ல இவங்களுக்கு இவ்வளவு பெரிய 54% இது கிடைச்சிருக்குன்னா ஓட் கிடைக்க அது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி என்று சொல்லலாம்.
இந்து குழுமத்தின் தலைவர் என் ராம் அவர்கள் அளித்த செவிக்கிட்டீர்கள். இன்று இடம்பெற்றுள்ள செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு நீங்கள் bbctamil.com என்ற எமது இணையதளம் மூலமாகவும் எமது ஃபேஸ்புக் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.